ஓபுரசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசியை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஆகஸ்ட் மாதம் 8 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே என்றும் வழமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை திறப்பதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். சான்றாண்மை ஒழுக்கம் போன்ற நற்குணங்கள் ஒருவரிடம் நிலைத்திருக்க அவருக்கு பொறுமை மிக அவசியமான குணமாகும். கோபத்தை அடக்கி பொறுமையை கை கொள்ளும் பொழுதுதான் மற்ற நற்குணங்களும் அவரிடம் நிலைத்து நிற்கும் என விளக்கம் தருகின்றனர். நிறையுடைமை என்பதற்கு காப்பன காத்து கடிவன கடிந்தொழுகும் ஒழுக்கமாகும். எல்லா குணத்திற்கும் அது அதுவாய் நிற்கும் நிறையுடைமை. அடக்கமுடைமை ஆகிய மிகையுடைமை, சால்புடைமை, பெருந்தன்மை, மனத்தை ஒருவழிப்படுத்தும் ஆற்றல், நெஞ்சத்தின் உறுதிப்பாடு, நன்மை நிறைமையுடைமை, மனத்திற்பம் ஆகிய சால்பு நற்குண நிறைவு, நற்குணங்களின் நிறைந்திருக்கும் தன்மை, நிறைவுடையவனாக இருக்கும் தன்மை, உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தும் உயர்ந்த பண்பு, பண்பாட்டு நிறைமை, தன் பெருங்குணம், நிதான குணம், உள்ளவன் என்ற பெருமை என உரையாளர்கள் பொருள் கூறினர். பொறுத்தல் என்பது அச்சத்தாலோ ஆற்றல் இன்றியோ உண்டாவது அல்ல. பொறையுடைமை என்பது குறையுடைமையும் அல்ல, அது நிறைவுடைமையே. பொறுமையின்றி சீற்றம் பொங்கி எழும் பொழுது மனதில் அதை தடுத்து நிறுத்துவதால் அந்நிறைவுடைமையாம். ஒருவரிடம் உள்ள நற்குணங்களின் முழுமை நிறைவுடைமை. அது தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமென விரும்பினால் அவர் பொறுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
கடந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 5 பிரபல தென்னிந்திய தமிழ் திரைப்படத்துறையிலே நகைச்சுவை நடிகராக போற்றப்பட்ட சந்திரபாபு அவர்களுடைய பிறந்த தினம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராகவும் சிறந்த பாடகராகவும் விளங்கியவர் ஜே பி சந்திரபாபு. தமிழ் திரையுலகில் தனித்துவமான கலைஞன் என பெயர் பெற்றவர். தூத்துக்குடி பனிமய மாதா தேவ ஆலயத்தை வேண்டி இவருக்கு பனிமயதாசன் என பெயரிட்டனர் பெற்றோர். சந்திரபாபுவின் தந்தை ஒரு விடுதலை போராட்ட வீரர். சுதந்திர வீரன் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். அன்றைய பிரித்தானிய அரசு இவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டமைக்காக கைது செய்து அவர் விடுதலை ஆனவுடன் அவரது குடும்பத்தினரையும் அவரையும் இலங்கைக்கு நாடு கடத்திய 16 வரை இலங்கையில் கல்வி கற்றார் சந்திரபாபு. பின்னர் அவர்களது குடும்பம் 43 இந்தியா திரும்பி சென்னையில் குடியேறியது. தந்தை தினமணி பத்திரிகையில் பணியாற்றினார். சிறு வயதிலேயே பாடும் திறமை பெற்றிருந்த சந்திரபாபு ஆங்கிலேயரின் நவநாகரிக போக்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சென்னையை அடைந்து திரையுலகில் நுழைய முயற்சிகளை மேற்கொண்டார். மேற்கத்திய இசை கேட்பது, ரொக்கன்ரோல் நடனம் ஆடுவது, நுனி நாக்கு ஆங்கிலத்தில் பேசுவது, ஹாலிவுட் படங்களை மட்டுமே பார்ப்பது சந்திரபாபுவின் இளமை கால பொழுதுபோக்குகள். 1947 வெளியான தன அமராவதி திரைப்படம் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். மிக விரைவிலேயே நகைச்சுவை அந்தஸ்து பெற்ற நடிகரானார். 1950களில் பெரும் நட்சத்திரங்களாக உருவாகி கொண்டிருந்த MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் மெருகூட்டினார். தற்போது சென்னை தமிழ் எனவும், அன்றைய நாட்களில் மெட்ராஸ் பாஷி எனவும் வழங்கிய வட்டார வழக்கை சிறப்பாக கையாளுவதில் அவர் பெயர் பெற்றிருந்தார். தனது நடிப்பிற்காகவும் பாடல் திறமைக்காகவும் பிரத்யேகமான ரசிகர் குழாமை கொண்டிருந்தார் சந்திரபாபு. அவரின் சொந்த வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கவில்லை. அவரின் வாழ்க்கை கதையை அடிப்படையாக வைத்தே அந்த 7 நாட்கள் படத்தின் திரைக்கதையை அமைத்ததாக நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் கூறியிருந்தார். சர்ச்சைகளும் சக நடிகர்களுடன் சச்சரவுகளும் சந்திரபாபுவை சூழ்ந்து கொண்டே இருந்தன. கவலை இல்லாத மனிதன் மற்றும் குமார ராஜா என்னும் 2 திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தார். இனி நகைச்சுவை வேடங்களில் நடிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்திருந்தார். ஆயினும் அவை இரண்டுமே வர்த்தக ரீதியாக வெற்றி பெறாததால் மீண்டும் போலீஸ்காரன் மகள் போன்ற திரைப்படங்களில் நகைச்சுவை வேடமேற்க தொடங்கினார் சந்திரபாபு. மேற்கத்திய பாணி பாடல்களை பாடுவதில் மிகச் சிறந்து விளங்கினார்.
ஜம்பர் பட்டும் தவணி கட்டும் சல சல கையிலே என் மனம் கெட்டு ஏக்கமும் பட்டு என்னமு பண்ணுதடி குங்குமப்பூவே.
சுமார் 6 நூற்றாண்டு கழித்த பின்னரும் இன்றளவும் ஒலிக்கும் அவரது பாடல்கள். குமாரராஜா திரைப்படத்தில்
பிறக்கும் போதும் அழுகின்றான்,
கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில் ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, சகோதரி படத்தில் நான் ஒரு முட்டாளுங்க, அன்னை திரைப்படத்தில்
புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை,
போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் பிறந்தாலும் மாம்பிளையா பறக்க கூடாது,
கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே உனக்காக எல்லாம் உனக்காக,
மிகவும் புகழ் பெற்ற நாட்டிய பாடல்
பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே.
1975 வெளிவந்த பிள்ளை கனி அமுது என்னும் திரைப்படமே சந்திரபாபுவின் கடைசி படமாகும். அந்த படம் வெளிவருவதற்கு முன்பாகவே 1974 இறையடி சேர்ந்தார் சந்திரபாபு. அவருடைய வாழ்க்கை பற்றிய புத்தகம் ஒன்று கண்ணீரும் புன்னகையும் என்ற பெயரில் ஒரு பதிப்பகம் மூலம் வெளிவந்தது. பழங்களும் பல வீணங்களும் கலந்த மனிதராக சந்திரபாபு திரையுலகம் மறக்க இயலாத திறமை ஆளர்களில் ஒருவர். நன்றி.
தொடர்வது மறைந்த நடிகர் சந்திரபாபுவின் பாடல் ஒன்று, அவராலே பாடப்பட்ட சிறப்பு பாடல் நேர்களுக்காக.
மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழோ சேவாணியூடாக உங்கள் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க தயாரா? காசா போரின் திருப்பமா? பாலஸ்தீன அரசியல் மாற்றமா? நெடுங்காலமாக தொடரும் பாலஸ்தீன பிரச்சனையில் அரசியல் மாற்றம் நிகழ்வது போல ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க தயார் என்று அமெரிக்க தரப்பு தெரிவிப்பது காசா போரின் புதிய திருப்பமாக அமைந்துள்ளது. இதனால் மத்திய அரசின் எதிர்காலம் மாற்றம் வருமா அல்லது இஸ்ரேலிய ஆதிக்கம் இன்னும் தொடருமா என்பதை எதிர்வரும் காலங்களில் காணலாம். மத்திய கிழக்கில் அரசியல் வாழ்வில் மிக நீடித்ததும் சிக்கலமான முதலாக இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் கடந்த 7 தசாப்தங்கள் மேலாக உலக அரசின் மைய கவனத்தை ஈர்த்து வருகிறது. இது வெறும் எல்லை தராறு அல்லது ராணுவ மோதல் மட்டுமல்ல. தேசிய அடையாளம், நில உரிமை, அகதிகள் சுயநல உரிமை, பாதுகாப்பு, சர்வதேச சட்டம் மற்றும் பெரும் சக்திகளின் புவிசல அரசியல் போட்டி ஆகியவை ஒன்றொன்று பின்னி பிணைந்துள்ள ஒரு சிக்கலான அரசியல் பிரச்சினையாகும். குறிப்பாக 2023 அக்டோபரில் ஹமாஸ் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதல் தொடர்ந்து உடைத்த காசா போர் மனதாபன பேரவை உருவாக்கியோடு மத்திய கிழக்கின் அரசியல் சமநிலையை மாற்றியமைத்துள்ளது. ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள், லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்த நிலை, மருத்துவமனைகள், பள்ளிகள், குடிநீர் மற்றும் மின்சார வசதிகளுடன் அத்தியாவசிய உள்கண்களின் அழிவு ஆகியவை இந்த மோதலின் தீவிரத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளன. இந்த பின்னணியில் அண்மையில் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ள ஹமாஸ் அதிகாரி ஹாசி ஹமாத் ரோய்சர்ஸ் செய்தியிடம் ஒரு புதிய அமெரிக்க அட்டன் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் பாலஸ்தீன தேசிய குழு நிறுவப்பட்டால் ஹமாஸ் தனது ஆயுதங்களை அந்த அமைப்பிடம் ஒப்படைக்க தயாரிப்பாக தெரிவிப்பது காசாபோரின் எதிர்காலம் குறித்த விவாதங்கள் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த அழைப்பு ஹமாஸுடன் ஆயுதங்களை கைவிடுவது என்ற பொருள் புரிந்து கொள்ளப்பட முடியாது. மாறாக இது இஸ்ரேலிய படைகள் காசாவிற்கு வெளியேறுதல், நிரந்தர போர்நிறுத்தம் அமலுக்கு வருதல், சர்வதேச கண்காணிப்பு ஏற்பாடு நடைமுறைப்படுத்தப்படுத்தல் மற்றும் புதிய பாலஸ்தீன இடைக்காலம் உருவாக்குதல் போன்ற பல நிபந்தனை அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட அரசியல் முன்மொழிவாகும். 1987 முதல் இன்டிபாடா காலத்தில் உருவான ஹமாஸ் ஆரம்பத்தில் இஸ்லாமிய சமூக இயக்கமாக தோன்றி பின்னர் அரசியல் மற்றும் ஆயுத பிணைப்பை வளர்ச்சி கொண்டாதான் வளர்ந்தது. 2006 பாலஸ்தீன சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற ஹமாஸ் 2007 ஃபட்டா இயக்கமுடன் உள்நாட்டு மோதலுக்கு பிறகு காசா நிர்வாகத்தை முழுமையாக கைப்பற்றது. அதன் பின்னர் காசா மற்றும் மேற்கு கரை ஆகியவை தனித்தனி அரசின் நிலங்கள் இயங்கி வருகின்றன. இந்த பிரிவு பாலஸ்தீன அரசின் நீண்டகால புலவை ஏற்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தேசத்தில் உருவாக்கும் தடையாக இருந்து வருகிறது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பா, ஒன்றியம், பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகள் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தியுள்ளன. மறுபுறம் பாலஸ்தீன சமூகத்தின் ஒரு பகுதியும் சில நாடுகளும் அதை இஸ்ரேலியாவுக்கு எதிரான எதிர்ப்பு சட்டத்தை கருதுகின்றன. இந்த இரு முரண்பட்ட பார்வைகளை ஹமாஸை உள்ளடக்கி எந்த அரசு பிரிவையும் மிகவும் சிக்கலம் ஒன்றாக மாற்றுகின்றன. ஹாசி ஹமாத் குறிப்பிட்ட பலஸ்தீன தேசிய குழு என்பது ஹமாஸ் என்பது ஃபெட்டா ஆகியவற்றில் ஏதாவது தரப்பின் முழுமையான கட்டுப்பாடு இல்லாத பல்வேறு பலஸ்தீன அரசியல் மற்றும் சமூக பிரிவு உள்ளடக்கிய ஒரு இடைக்கால நிர்வாக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த அமைப்பு காசன் சிறுவனத்தை மூலமைத்தல், மனிதாபு உதவிகளை ஒருங்கிணைத்தல், மனசுறு பணிகள் முன்னெடுத்தல் போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கும். ஆயுத ஒப்படைப்பு தொடர்பாக ஹமாஸ் முன்வைத்த நிபந்தனைகள் இந்த முன்வழி வரும் ஆயுத கருவிகள் அல்ல, மாறாக பரந்த அரசியல் உடன்பாட்டின் ஒரு பகுதியாக இருப்பதை வெளிப்படுத்தின. ஹமாஸ் கூறுவதன்படி இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்கு முழுமையாக வெளியேற வேண்டும், போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக அமலுக்கு வர வேண்டும், சர்வதேச படைகளது கண்காணிப்பு அமைப்புகள் காசாவுக்கு நுழைந்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளன. இந்த சூழலில் சர்வதேச படைகளின் பங்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவை போர் நிறுத்தத்தை கண்காணிப்பு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோருகின்றது. ஆனாலும் இஸ்ரேல் தொடர்ந்து தனது பாதுகாப்பாக்களை வலியுறுத்தி வருகிறது. இஸ்ரேல் தொடர்ந்து இந்த கடம்புக்கு கொண்டு செல்வதால் ஹமாஸ் ஆயுதப்படைப்பை பற்றி இன்னும் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. ஹமாஸ் ஒன்றும் ஆயுதப்படை உருவாகக்கூடாது, காசாயின் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பற்றிலும் மாறக்கூடாது, எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதே இஸ்ரேலின் அடிப்படை நிலைப்பாடாகும். எனவே ஹமாஸ் உனக்கும் நிபந்தனைகளும் ஆயுதப்படைப்பு நடைமுறைகளும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. மீண்டும் உங்களின் வானொலியில் சந்திக்கும் முறை நன்றி உரிவிடைபெறுகிறேன். சென்னையிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லிஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் முத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு எண்ணுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் முத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் பழைய மாணவர்களின் நியூசிலாந்து கிளை ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற 24வது சிறப்பு ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 16 ஸ்வேன் கிரசன்ட் பெக்குரங்கா ஆஞ்சுரேஜ் பார்க் சமூக மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தெல்லிப்பளை மாஜனா கல்லூரியுடைய நியூசிலாந்து வாழ் பழைய மாணவர்கள் அவர்கள் குடும்பம் சகிதமாக கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டார்கள். மறந்துவிடாதீர்கள், அந்த நிகழ்வு இன்று மாலை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இலக்கம் 16 ஸ்வேன் கிரசன்ட் பெக்குரங்கா ஆஞ்சுரேஜ் பார்க் சமூக மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியிலே சிறப்பு கண்ணோட்டம். இத்தாலி நாட்டிலே பிறந்து பாஸ்கி பாதிரியார் என்ற பெயரோடு இந்தியாவிற்கு வருகை தந்து சமய பணிகளில் ஈடுபட வருகை தந்த அந்த மாமனிதன் இறுதியாக தமிழை வளர்த்து தமிழ் மொழிப்பற்றாளனாக இறுதியாக மரணித்தார். அவருடைய பெயர்தான் வீரமாமுனிவர். அவர் எழுதிய பல தமிழ் புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றிலே மொழிபெயர்ப்பு கவி புத்தகங்களும் சில இருக்கின்றன. அந்த வகையிலே அவரால் மொழிபெயர்க்கப்பட்ட பரமாத்த குருவின் கதைகள் என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு கண்ணோட்டம் ஒன்றை தருவதற்காக இணைந்திருப்பவர் வைஷ்ணவி.
பரமார்த்த குருவின் கதை. பரமார்த்த குருவின் கதை என்னும் நூல் வீரமா முனிவரால் எழுதப்பெற்ற தழுவு நூலாகும். இந்த நகைச்சுவை கதைகள் யோண்டிலா ஃபோன்டைனும் பிரன்சியரால் எழுதப்பட்டது. ஐரோப்பாவில் பிரபலமாக இருந்த கதையை வீரமா முனிவர் தமிழ் பண்பாட்டுக்கேற்ப மொழிபெயர்த்தார். 1728 புதுவையில் பரமார்த்த குருவின் கதை என்ற நூல் முதன் முதலாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இக்கதையில் மெழிந்த நகைச்சுவை மக்களை பெரிதும் கவர்ந்ததால் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற தென்னக மொழிகள் பலவற்றிலும் இது வெளிவந்தது. இது தமிழில் முதல் முதலாக வந்த நகைச்சுவை இலக்கியமாகும். ஆசிரியரின் காலமான 17வது நூற்றாண்டில் உரைநடையாக்கம் என்பது அரிதாக பின்பற்றப்பட்டது. அனைத்து தமிழ் மொழி வெளிப்பாடுகளும் பெரும்பாலும் கவிதை நடையிலே இருந்தன. பாமரரும் பிறரை தமிழை கேட்க இவரது ஆக்கங்கள் இருந்தன என்பதற்கு இக்கதையே சான்றாகும். நல்ல குருவும் நல்ல சீடனும் கிடைக்காவிட்டால் என்னாகும் என்று விவேகானந்தர் அழகாக கூறுகின்றார். பெரிய தவளையை பிடித்த பாம்பு உண்ணவும் முடியாமல் விடவும் முடியாமல் விடிய விடிய கத்தி ஓய்வதைப் போகல ஆகிவிடும் என்கின்ற. அதே போலத்தான் இங்கு அதிவிவேக குருவுக்கு மட்டி, மடியன், பேதை, மிலேச்சன், மூடன் என்று 5 சீடர்கள். இவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களையே இந்த நூல் நகைச்சுவையோடு விவரிக்கின்றது. பரமாத்த குரு குதிரையை அழகாக வர்ணிக்கின்ற. முன்னே கடிவாளம், 3 பேர் தொட்டெழுக்க, பின்னிருந்து 2 பேர் தள்ள, இந்த நேரம் வேதம் பூம்வாயின் விகடராமன் குதிரை, மாதம் பூம் காதம் வழி என்று கூறுகின்ற. ஒரு நாள் பல இடங்களுக்கு சென்று விட்டு குருவும் சீடர்களும் மடத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது வரும் வழியில் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த குருவின் மேல் மரக்கொம்பு பட்டது. அதனால் அவருடைய தலைப்பாகி பின்புறம் விழுந்தது. சீடர்கள் அதை எடுத்து வைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் சிறிது தொலைவு தூரம் பேசாமல் இருந்த குரு பின்னர் தன் தலைப்பாகியை தரும்படி சீடர்களிடம் கேட்கின்றார். அப்போது சீடர்களோ, நீங்கள் விழுந்த பொருளை எங்களை எடுக்க சொல்லவில்லையே என்று, அதனால் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். குருவோ கோபமடைகின்றார். பின்னர் சீடர்கள் கேட்கின்றார்கள், எதுவெல்லாம் விழுந்தால் எடுக்க வேண்டும், எதுவெல்லாம் விழுந்தால் எடுக்க கூடாது என்ற பட்டியலை தாருங்கள் என்று. குருவும் ஒரு பட்டியலை தயாரித்து கொடுத்துவிட்டு அவர்களின் பயணம் மலைப்பாதை வழியே தொடர்கின்றது. அவர்கள் மலை ஏறிக்கொண்டிருக்கும் போது குதிரை சறுக்க முதலில் குரு ஒரு பள்ளத்தில் விழுகின்றார். குதிரையும் விழுகின்றது. சீடர்கள் ஓடிச் சென்று பார்க்கின்றார்கள். அங்கே குருவும் குதிரையும் விழுந்து இருக்கின்றது. உடனே அந்த பட்டியலை எடுத்து பார்க்கின்றார்கள். அங்கு குருவின் பெயரோ குதிரையின் பெயரோ இருக்கவில்லை. அவர்கள் வணங்கிவிட்டு செல்கின்றார்கள். இதே போலவே ஒரு நாள் நெடுதூர பயணத்தில் ஆற்றை கடக்க நேர்கின்றது. எவ்வாறு ஆற்றை கடப்பது என்று யோசித்தவர்கள், 6 இரவு ஆனால் தூங்கிவிடும், அப்போது நாம் ஆற்றை இலகுவாக கடக்கலாம் என்று ஒருவன் சொல்ல, அதை ஆமோதித்தவர்கள் இரவு வரும் வரை காத்திருக்கின்றார்கள். காத்திருக்கும் சமயத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒருவன் சொல்கின்றான், முன்னொரு காலத்தில் எனது தாத்தாவும் கழுதையில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு இரவில் ஆற்றை கடக்க முனைகின்றார். மிகுந்த சிரமத்தின் மத்தியில் ஆற்றை கடக்கின்றனர். விடியப்பொழுதில் ஆற்றை கடந்து பார்க்கையில் தாத்தாவும் கழுதையும் இருக்கின்றார்கள். உப்பை அப்ப 6 களவாடி விட்டதா என்று கூறுகின்றார்கள். இவ்வாறான பல கதைகள் உள்ளன. கிருஷ்ணா புடவை கொடு, கால் முளைத்த மீன்கள், வாழ்க இராமர் வாழ்க சீதை, புத்தி இல்லாதவர்களின் வேலை, வெள்ளை யானை பறக்கின்றது. இவ்வாறான கதைகள் எங்களை சிரிக்க வைப்பதுடன் ஆழமாக சிந்திக்கவும் வைக்கின்றன. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி, தொழிற்சங்கவாதியாகவும் எமது ஈழத் திருநாட்டை பொறுத்தவரையிலே பல சிறப்பான திரைப்படங்களை தயாரித்து மக்களுக்கு அளித்தவருமாக கருதப்படுகின்ற திருவாளர் VP கணேசன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ற வகையிலே அவருடைய நினைவலைகளோடு நிகழ்ச்சியிலே உங்களை கலந்து சிறப்பிக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
70களில் அம்மவர்களால் நன்கு அறியப்பட்ட VP கணேசன் என்று அழைக்கப்படும் வைத்தலிங்கம் பழனிசாமி கணேசன் இலங்கை ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் என்ற மலையக தொழிற்சங்கத்தின் நிறுவனரும் தமிழ் திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஆவார். தொழிற்சங்க அரசியலில் இருந்து திரைப்பட துறைக்கு வந்தவர். கணேஷ் பிலிம்ஸ் என்னும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து இலங்கையில் 3 தமிழ் திரைப்படங்களை தொடர்ந்து தயாரித்தவர் VP கணேசன். 3 இவரே கதாநாயகனாக நடித்தார். தென்னிந்திய திரைப்படங்களின் சாயலில் அமைந்த இந்த 3 திரைப்படங்களில் புதிய காற்று, நான் உங்கள் தோழன் என்பன பெரும் வெற்றியை பெற்றன. 3வது படமான நாடு போற்ற வாழ்க சமகாலத்தில் அஞ்சான என்ற பெயரில் சிங்கள திரைப்படமாகவும் உருவாகியது. 1978 இலங்கை திரைப்பட உலகிற்கு ஒரு முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டில் மொத்தம் 6 ஈழத்து தமிழ் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. வி பி கணேசன் தனது முதலாவது படமான புதிய காற்றுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து எடுத்த திரைப்படம் தான் நான் உங்கள் தோழன். அவரே இதிலும் பிரதான பாத்திரத்தில் நடித்திருந்தார். இலங்கை தேசிய தமிழ் சினிமாவின் 9வது திரைப்படம் புதிய காற்று. கணேசன் பிலிம்சாரின் முதலாவது திரைப்படமும் இதுவாகும். கொழும்பு, மலையகம் என்பவற்றோடு யாழ்ப்பாணத்து நகர வீதிகளிலும் மட்டக்களப்பு மாமங்க திருவிழாவிலும் படப்பிடிப்பு நடத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் இந்திய படங்களில் சில சமயங்களில் அரசியல் தலைவர்களின் மகாநாடுகள், இறுதி ஊர்வலங்கள் என்பனவற்றை இணைத்துக் கொள்வதைப் போல இந்த திரைப்படத்திலும் தந்தை செல்வா அவர்களின் இறுதி ஊர்வலம் இணைக்கப்பட்டது. இலங்கை தமிழ் சினிமாவுக்கு புதிய பாதையை திறந்துவிட்டவர் வி பி கணேசன். இலங்கையில் தமிழ் திரைப்படம் தயாரித்து வெற்றி ஈட்டலாம் என்பதை செயலில் காட்டியவர் அவர். இலங்கை தமிழ் திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் வி பி கணேசன் ஒரு சாதனையாளர். அதேவேளை அரசியல் துறையிலும் வர்த்தகத் துறையிலும் பிரகாசித்தவர். எண்ணிய கருமங்களை எப்பாடு பட்டாயினும் முடித்து காட்டுபவர். செய்ய முடியாது என்று எதுவும் இல்லை என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் வி பி கணேசன். வி பி கணேசனின் தந்தை வைத்தியலிங்கம் பழனிசாமி ரூவான்வல ஜெஸ்போர்ட் தோட்டத்தில் கங்காணியாக பணியாற்றியவர். காலப்போக்கில் அந்த தோட்டத்தையே விலைக்கு வாங்கி தோட்ட முதலாளியானவர். அசீஸ் அவர்கள் ஆரம்பித்த ஜனநாயக தோட்ட தொழிலாளர் காங்கிரஸில் இணைந்து கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு உழைத்தார். வைத்தியலிங்கம் பழனிசாமி தெய்வானை தம்பதிகளுக்கு தலைமகனாக 1934 பிறந்தவர் வி பி கணேசன். அவர் எட்டியாந்தோட்டை புனித கேப்ரியல் கல்லூரியில் கல்வி கற்றார். சிறந்த மாணவனாக பாடசாலையில் திகழ்ந்த அவர் அதே பாடசாலையில் ஆசிரியராக பணி ஏற்றார். அதே கல்லூரியில் உயர்தர மாணவியாக கல்வி கற்ற தேயிலை தோட்ட முகாமையாளர் ஒருவரின் மகளான தயானா ரூத் தேவதாசன் என்னும் பெண்ணை காதலித்து திருமணம் புரிந்தார். மத வேறுபாடு காரணமாக பெற்றோரின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலை, ஆசிரியர் தொழிலையும் இழக்க வேண்டிய நிலையில் வாழ்க்கை போராட்டத்தை சந்தித்த வி பி கணேசன் சொந்த தொழிலில் ஆர்வம் காட்டி அதிலும் பெரும் வெற்றி பெற்றார். கடந்த சில தசாப்தங்களாக இலங்கை அரசியலில் ஒரு தலைவராக விளங்கும் மனோகரன் கணேசன் எனப்படும் மனோ கணேசன் அவர்கள் வி பி கணேசனின் 6 பிள்ளைகளில் ஒருவர். புதிய காற்று திரைப்படத்தில் 15 வயது சிறுவனாக தனது தந்தை கணேசனுடன் மனோ கணேசனும் அவரது தம்பியார் பிரபா கணேசனும் நடித்திருந்தனர். அரசியல், தொழிற்சங்கம், சினிமா என பல துறைகளிலும் ஆர்வம் கொண்ட வி பி கணேசன் எனும் தமிழ் மகன் 1996 ஆகஸ்ட் 2 நாளன்று இறையடி சேர்ந்தார். நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
காலமேனும் கோலம் தன்னில் வளரலானோ